யோசுவா 22 அதிகாரத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 22 23-24 அதோடு யோசுவா முடிய போது. இந்த மூணு அதிகாரங்கள் யோசுவா புக்கினுடைய இன்னொரு ஒரு கடைசி பகுதியை நமக்கு அறிமுகப்படுத்துது. கடைசி பகுதி இந்த புக்கில் 1-4 அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்த்தது இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ள எப்படி நுழைந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். 5-12 வரைக்கும் அந்த முழு தேசத்தை அவர்கள் முழுமையாக இல்லை, ஒரு பகுதியாக எப்படி அவங்கள் ஜெயித்தாங்க, சத்ருகளோடு போரிட்டு அவர்கள் எப்படி ஜெயம் பெற்றாங்கன்னு 5-12 வரைக்கும் படிச்சுக்கிட்டோம். 13-21 வரைக்கும் ஜெயித்த அந்த பூமியை அவங்கள் எப்படி குடியேறினாங்க அப்படின்றத படிச்சுக்கிட்டோம். 13-21 வரைக்கும். இப்ப 24 வரைக்கும் அவங்களுக்கு சுதந்திரித்த குடியேறின இந்த பூமியை தாங்கள் தொடர்ந்து நிரந்தரமாக எப்படி காத்து கொள்வதுன்றத குறித்த போதனையும் உபதேசமும் இருக்கிறத பார்க்க போறோம் இல்லைங்களா. பூமியை நுழைஞ்சி பூமிக்கு அங்க இருக்கிற மக்களோடு போரிட்டு அதை வென்று அதை சுதந்திரித்து குடியேறின பிறகு இந்த வென்று குடியேறின பூமியை நீங்கள் தொடர்ந்து காத்து கொள்வதற்கு அவங்களுக்கு புத்திமதி சொல்றதான் இந்த மூணு அதிகாரங்களையும் வரப்போகுது. கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு அதிகாரமும் ஆரம்பிக்கிறது 22:1 வசனம் பாருங்களேன் எப்படி ஆரம்பிக்குது. அழைத்து பாருங்களேன் எல்லாரையும் கூட்டி சேர்த்துன்னு வரும் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சமன்ஸ் தம், எல்லாரையும் ஒரு அழைக்கிறார், ஒரு சபையை கூட்டுறாரு. 23:2 வசனம்
பாருங்களேன் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் மற்ற எல்லாரையும் அழைப்பித்து
பாருங்களேன். அது நான் 24:1 படிங்க.
பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூடி வர பண்ணி.
இந்த மூணு அதிகாரங்கள் என்ன பாக்கிறோம், சபை கூடுதலை பாக்கிறோம். சபை எல்லா ஜனங்களையும் கூடி வர பண்ணி அவங்களுக்கு ஒரு கூடுதல் ஒரு சமன்ஸ் நம்ம பாக்கிறோம். அந்த கூடுதல்ல எல்லோருக்குமே அந்த ஒரு ஆழமான சத்தியங்களை இந்த பூமியை தாங்கள் எப்படி தற்காத்து கொள்ளணும், தொடர்ந்து எப்படி நிலைநிறுத்தி கொள்ளணும்ன்ற போதனைகள் புத்திமதிகள் அவங்களுக்கு சொல்றத தான் நம்ம படிச்சுக்க போறோம். ரொம்ப முக்கியமான பகுதி இது. வந்து எதை தொடர்ந்து வருதுன்னா போன 2 முன்பதாக நம்ம படிச்சோம் 24 21 பார்த்தோம்னா 43 வசனம் படிங்க.
இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளை சுதந்திரத்துக் கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள்.
தொடர்ந்து படிங்க.
கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாறு பண்ணினார். அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை.
பாருங்களேன் இது நான் உங்களுக்கு போன வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருக்கேன். 3 ரிப்பீட்டடா திருப்பி திருப்பி நம்ம நெத்தியில ஆணி அடிக்கிற மாதிரி அது மறக்காம நம்ம மைண்ட்ல புகுத்தணும்ன்ற மாதிரி அவர் அதே காரியத்தை தேவன் ஆணையிட்டதை எல்லாம் நிறைவேற்றினார், அவர் சொன்னதையெல்லாம் நிறைவேற்றினார், அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் வீணாய் போகவில்லை, எல்லாம் நிறைவேறிட்டு அப்படின்னு ரொம்ப யோசுவா புக்கிலேயே உச்சகட்ட வசனங்கள் அது. அதை அறிவிக்கிறார் ஆண்டவருடைய வார்த்தைகள் என்ன நடந்தாலும் எப்படி நிறைவேறிச்சு பாருங்கள், ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாமே அவர் எப்படி ப்ராமிஸ் பண்ணாரோ அதை நிறைவேறிச்சின்னு யெகோவாவுடைய உண்மைத்தனத்தை, அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர், அவருடைய வாக்கை என்ன உலகத்தையே தலைகீழாம் போட்டோம் அவர் வாக்கு நிறைவேற்றக்கூடியவர், அவர் அவர் வாக்குக்கு உண்மை உடையவர் அப்படின்றத நமக்கு உணர்த்தும் படிக்க அந்த ஃபெடிலிட்டி ஆஃப் யாவே அப்படின்வாங்க, யெகோவாவுடைய ஃபேத்ஃபுல்னஸ், அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர். அவர் பிராமிஸ் பண்ணாரு எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்பதாக இல்லைங்களா, ஒரு ஒரு பிராமிஸும் ஆபிராமுக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பிராமிஸ் பண்ணாரு. ஆனா அந்த பிராமிஸ் எல்லாம் அருமையாக நிச்சயமாக துல்லியமாக நிறைவேறினதை நம்ம இங்க பாக்குறோம். பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 12:7 அவர் எடுக்க வேண்டியது இல்ல, ஆபிராம் பார்த்து சொன்னாரு இந்த தேசத்தை நான் உங்களுடைய உன்னுடைய வித்துக்கு கொடுப்பேன், கானான் தேசத்துக்கு கொடுப்பேன் அப்படின்னாரு. 13:16 உன்னுடைய வித்து கடல் மணல் அத்தனையா இருக்கும் அப்படின்னாரு. 25:15 நீ உன்னுடைய ஜனங்க உன் வித்து போற இடங்கள் எல்லாம் நான் அவர்களை தற்காத்து அந்த பூமிக்கு கண்டிப்பா கொண்டு வருவேன்னு சொன்னாரு. எகிப்துல சிவந்த சமுத்திரத்துல வனாந்திரத்துல எங்க இருந்தாலும் அவங்களை தற்காத்து கொண்டு வருவேன்னு சொன்னாரு. இந்த இந்த தேச யாத்திராமம் 23:27 இந்த தேசங்கள்ல இருக்கிற பல ஜாதிகளை அழித்து அவர்களுக்கு உங்களுடைய ஜனங்களுடைய தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு. உபாகமம் 8:24 அந்த ராஜாக்கள் எல்லாம் உங்க கையில கொடுப்பேன்னு சொன்னாரு. உபாகமம் 12:10 அவர்களுக்கு ஒரு ஓய்வை நான் தருவேன் இந்த தேசத்துலன்னு சொன்னார். அது சொன்ன எந்த வாக்கு தத்தமோ கீழே போகாம எல்லாமே நிறைவேறுச்சு. அதான் ஒரு ஒரு கொண்டாடுற மாதிரி அந்த வசனம் வருது. இப்படி யெகோவா தன்னுடைய வாக்குகளை இவ்வளவு உண்மையா நிறைவேற்றி இருக்கும் போது, இவ்வளவு உண்மையா தன்னை வெளிப்படுத்தி இருக்கும் போது, அதை அனுபவிச்ச அந்த மக்கள் அந்த யெகோவாக்கு கொடுக்கிற பதில் என்ன, அதைத்தான் நம்ம இந்த 22-24 வரைக்கும் ஏதாவது நமக்கு நன்றின்ற ஒரு குணம் இருந்துச்சுன்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்த்து சொல்ற மாதிரி உங்களுக்கு நன்றின்ற ஒரு குணம் இருந்துச்சுன்னா, யெகோவா மேல ஏதாவது பக்தின்னு இருந்துச்சுன்னா, அடிமைகளா பிச்சைக்காரங்களா இருந்த உங்களை காப்பாத்தி கொண்டு வந்து என்னென்னலாம் அதிசயங்களை காமிச்சு எடுத்துட்டு வந்து பாலம் தேன ஓடுற தேசத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வச்ச கடவுளுக்கு நீங்க கொடுக்கற பதில் என்ன, நீங்க எப்படிப்பட்ட கொடுக்கற பதில் இருக்கணும். ஏதாவது ஒரு மிருகத்துக்கு இருக்கிற நன்றியாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இந்த தெய்வத்துக்குத்தான் நான் இன்னமே அடிமையாக வாழ்வேன் அப்படின்ற நன்றி உங்களுக்கு இருக்கக்கூடாதா? அதைத்தான் யோசுவா வலியுறுத்துற. கீழ்படிந்தே அவர் சத்தம் கேட்டு இந்த பாட்டுல வர மாதிரி இல்லையா, நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே, கர்த்தர் தந்த ஆசி யாவும் கண்டு நன்றியால் சேவிப்பாயா. அவர் செஞ்ச ஆசீர்வாதங்கள்லாம் நினைச்சு பார்த்து அவருக்கு நன்றியா சேவிப்பாயா. பாருங்களேன், நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார், கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. அதான் அவர் செஞ்ச காரியங்களை பார்த்து நீ என்ன மாதிரி பதில் கொடுக்கிற இந்த தேவனுக்கு, அதான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி. பாருங்களேன், அதான் இங்க ஒரு ஒரு இந்த 3 அதிகாரமா என்ன செய்யுதுன்னா, ரோமர்ல போட்ட மாதிரி ரோமர் நிருபம் எழுதும் போது எல்லாம் 11 அதிகாரம் எழுதி முடிச்சுட்டு 12 அதிகாரத்துக்கு பவுல் வந்து சொல்றாரு, ஆகையால் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை ஜீவ பலியாக உங்களை ஒப்புக் கொடுக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன்ற மாதிரி இங்க இந்த 3 அதிகாரங்களை தான் செய்ய போகுது. இவ்வளவு செஞ்ச தேவனுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட பதில் கொடுக்கணும், எப்படிப்பட்ட அன்பு காட்டணும், ஒரு சரியான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ், சுய விருப்பமாக இவ்வளோ மேல அக்கறை கொண்டு என்னை நண்பை காட்ட தேவனுடைய அடிமை நான் அப்படின்ற ஒரு மனசு உங்களுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த 3 அதிகாரமும் அதைத்தான் திருப்பி 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 நமக்கு வலியுறுத்த போகுது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சரி, நீங்க எப்பவும் யெகோவாவுடைய அடிமைகளாக நீங்க வாழணும். இது இந்த ஜெனரேஷனுக்கு மாத்திரம் இல்லை, இன்னும் வரப்போற ஜெனரேஷனுக்கும் உங்களுடைய நன்மை ஆசீர்வாதம் வளர்ச்சி செழிப்பு இந்த தேசத்தை தக்க வச்சு கொள்றது செழிப்பா வளர்றது என்னன்னா, யெகோவாக்கு அடிபணிந்து கீழ்ப்படிந்து வாழுகிற மக்களாக நீங்க இருக்கணும். அதுல தான் பொறுத்து இருக்கு. ஏன் அதை விட்டு இன்னும் யோசுவா இறந்து 40 வருஷம் தான் ஆகப்போகுது. அதுக்கப்புறம் நியாயாதிபதிகள் காலம் வரும்போது அவங்கள தவறா போக போறாங்க. அவங்களுக்கெல்லாம் பெரிய போதகம் இந்த புக்ல இருந்து எடுத்து சொல்லலாம். என்ன மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு தேசத்தை கொடுத்தாருன்னு இந்த புக்கை படிச்சாங்கன்னா ஒரு புதுப்பிக்கல் அவங்களுக்கு ஏற்படலாம் இல்லைங்களா. அதுக்காகத்தான் இது எழுதப்படுறதா அழகா பாக்குறோம். ஆகவே அதான் இது ஒரு முக்கியமான நோக்கம். இந்த 3 அதிகாரங்களையும் ரொம்ப அருமையான நோக்கம், ஒரு பேஷன், யெகோவாக்கு ஒரு உண்மை உள்ளவனாக அவருடைய உண்மையை பார்த்து அவர்கிட்ட நம்ம உண்மையா நடந்துக்கணுமே, இந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம உண்மையா நடந்துக்கணுமே என்ற ஒரு ஆர்வத்தை தூண்டி அவர்களை மாத்தணும்ன்ற ஒரு நோக்கம் தான் இந்த 3 அதிகாரத்துல இருக்கு. சரி, நம்ம இந்த அதிகாரத்தை பார்ப்போம். 22 அதிகாரத்தை நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்க பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா 1-8 வசனம் வரைக்கும் நம்ம நான் விளக்கம் கொடுக்கும் போதே அதை படிச்சுட்டு போலாம். யோசுவா வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு பாராட்டு தெரிவிக்கிறார். யார கூப்பிடுறாரு? இந்த ரெண்டரை கோத்திரங்கள், ரூபனைட்ஸ், கேடைட்ஸ், மனாசேவுடைய பாதி கோத்திரம், யோர்தானுக்கு அப்புறம் அவங்க தங்கி இருந்தவர்கள், உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? அவங்களை கூப்பிட்டு ஒரு அருமையான பாராட்டை அவங்களுக்கு கொடுக்கறத நம்ம இந்த வசனங்களை 1-8 பாக்குறோம். இவர்கள் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், 1 Kings 12 படிங்களா, 1 Kings 12 முதல் முதல் ஆண்டவர் வந்து யோசுவாவுக்கு போய் நீ அந்த கானா யோர்தானை கடந்து நீ போய் போர் செய்யன்னு சொல்லும் போது என்ன செஞ்சாரு யோசுவா?
பின்பு யோசுவா ரூபனியரையும் காத்தியரையும் மனாசேயின் பாதி கோத்திரத்தையும் நோக்கி, கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் இளைப்பாறு பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே, உங்கள் பெண் சாதிகளும் பிள்ளைகளும் மிருக ஜீவன்களும் மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு உட்புறத்திலே கொடுத்த தேசத்தில் இருக்கட்டும், உங்களில் உள்ள யுத்த வீரர் யாவரும் உங்கள் சகோதரருக்கு முன்பாக அணியணியாய் கடந்து போய் கர்த்தர் உங்களைப் போல உங்கள் சகோதரரை இளைப்பாற பண்ணி அவர்களும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தங்களுக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் மட்டும் அவர்களுக்கு உதவி செய்ய கருதுங்கள். பின்பு நீங்கள் கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்தில் சூரியன் உதிக்கும் திசைக்கு நேராக கொடுத்த உங்கள் சுதந்திரமான தேசத்துக்கு திரும்பி அதை சுதந்திரத்துக் கொண்டிருப்பீர்களாக என்றார்.
நீங்க வந்து உங்களுக்கு தேசம் கிடைச்சிருச்சு, லேண்ட்ல நீங்க குடியிருக்கீங்க, நீங்கள் வந்து கிளம்பி நீங்க போர் செய்யக்கூடியவங்க எல்லாம் வந்து உங்க சகோதரங்களுக்கு உதவி செய்யுங்க, லேண்ட் கிடைச்சிருச்சுன்னு செட்டில் ஆயிராதீங்க, சகோதரங்களுக்கு உதவி செய்யுங்க, வந்து இது பண்ணணும் அப்படின்னும் போது நமக்கு என்ன, செட்டில் ஆயிட்டா லைஃப்ல நம்ம ரிஸ்க் எடுக்க மாட்டோம் இல்லைங்களா? என்னத்துக்கு நம்ம போய் ரிஸ்க் எடுக்கணும்? அது மோசையோடு தான் போச்சு, மோசையோடு அது கதை முடிஞ்சு, அவர் செத்து போயிட்டாரு, நீ ஏன் எங்களை தொந்தரவு பண்ணலன்னு அவங்க கேட்கல. என்ன சொன்னாங்க, என்ன சொல்றாங்க அவங்க?
அப்பொழுது அவர்கள் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, நீர் எங்களுக்கு கட்டளை இடுகிறதை எல்லாம் செய்வோம், நீர் எங்களை அனுப்பும் இடமெங்கும் போவோம்.
அவர் அவங்க என்ன பதில், அருமையான பதில் கொடுக்கறாங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்கறேன், என்ன மக்கள் பாருங்களேன் என்ன சொல்றீங்களோ அதை கேட்கறேன் அப்படின்னு சொல்லி அந்த மக்களை தான் இப்ப கூப்பிடுறார். எல்லாம் போரெல்லாம் முடிஞ்சிருச்சு, பூமியெல்லாம் சுதந்திரிச்சாச்சு, இப்ப அந்த மக்களை கூப்பிட்டு யோசுவா பாருங்களேன் அவங்க கொடுக்கற அருமையான பாராட்டை பாக்குறோம். 1-2 படிங்க.
அப்பொழுது யோசுவா ரூபனியரையும் காத்தியரையும் மனாசேயின் பாதி கோத்திரையும் அழைத்து அவர்களை நோக்கி, கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் நீங்கள் கை கொண்டீர்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவிலும் என் சொற்படி செய்தீர்கள்.
பாருங்களேன், இல்ல ஒரு பெரிய பாராட்டு இல்லைங்களா? மோசே கட்டளையிட்ட எல்லாத்தையும் கரெக்டா நீங்க கீழ்படிந்தீங்க, நான் சொன்னது எல்லாமே என்னுடைய சொற்படி நீங்க அழகா செஞ்சீங்க அப்படின்றது வந்து அது யார் யார பாராட்டுறாங்கன்னு பார்க்கணும். எல்லாரும் பெரியவங்க கிட்ட பாராட்டு, யோசுவா போல ஒரு பெரிய மனிதன்கிட்ட ஒரு அருமையான பாராட்டு, இப்படிப்பட்ட பாராட்டு வாங்கணும்னா ரொம்ப விசேஷ மனிதர்கள் இவங்க இல்லைங்களா? என் சொற்படி எல்லாம் நீங்க கேட்டீங்க. சொற்படி என்ன? அங்க கொஞ்சம் இதை கிளீன் பண்ணு, இங்க கொஞ்சம் கிளீன் பண்ணுன்னு வேலையை சொன்னார் யோசுவா. போர்க்களத்துல எவ்வளவு பெரிய போர்ல நம்ம எல்லாம் ப்ராமிஸ் பண்ணிரலாம், அதை செஞ்சிருவோம், இதை செஞ்சிருவோம், அதை பண்ணிரலாம், இதை கிழிச்சிடலாம் நம்ம பேசுவோம், ஆனா போருன்னு வரும்போது, சோதனைன்னு வரும்போது, கஷ்டம்னு வரும்போது நிக்க கூட நிக்கிறது கஷ்டம். சங்கீதத்துல போட்டிருக்க எப்ராயர் கோத்திரம் எல்லாம் நிறைய பேசுவாங்க, ஆனா போருன்னு வரும்போது விட்டு ஓடிடுவாங்க, தங்க முதுக காமிச்சு ஆண்டவர்கிட்ட செஞ்ச உடன்படிக்கைக்கு மீறி போயிட்டாங்கன்னு வருது சங்கீதம் 78:9-10 அது வருதை பாக்குறோம். ஆனா இந்த மக்கள் தங்களுடைய கேரக்டரை அந்த அதிகாரத்துக்கு எவ்வளவு கீழ்ப்படிந்து தங்களை காமிச்சிருக்காங்க பாருங்களேன். ஒரு 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 சாதாரணப்பட்ட கீழ்ப்படிதல் இல்ல, ஒரு வசதியான கீழ்ப்படிதல் இல்ல, ரொம்ப தங்களுக்கு ரொம்ப கஷ்டமான போர் டைம்ல சோதனை டைம்ல தங்களுடைய கேரக்டரை இங்க தாங்க பாக்கலாம் இல்லைங்களா? வெறும் ப்ராமிஸ் பண்ணது மாத்திரம் இல்ல, நான் உங்க சொற்படியெல்லாம் கேட்போன்றது மாத்திரம் இல்ல, அவங்க ஆரம்பிச்சதும் சரி நல்ல வார்த்தையில தான் ஆரம்பிச்சாங்க, முடியறதும் கடைசி வரைக்கும் என் சொற்படி கேட்டீங்க அப்படின்னு யோசுவாக்கு எவ்வளவு தொந்தரவுங்க இருந்துச்சு இல்லைங்களா? ஆக்கானுடைய தொந்தரவு இருந்துச்சு, ஏஹாய் தோத்து போச்சு, அதுக்கப்புறம் கிபியனைட்ஸ் கிட்ட ஏமாந்து போனது, அந்த தொந்தரவுல எல்லாம் கஷ்டங்கள் எல்லாம் யோசுவா பேச்ச மீறாம அவருடைய லீடர்ஷிப்புக்கு அடங்கி தொடர்ந்து இருந்திருக்காங்க இந்த மக்கள். பாருங்களேன், அருமையான மக்கள். ஏழு வருஷம் மனைவி புருஷருங்க மனைவிகள் எல்லாம் விட்டு, பிள்ளைங்கள்லாம் விட்டு, குடும்பத்தெல்லாம் விட்டு 7 வருஷம் போர் கேம்பெயின்ல யோசுவாவோடு சுயநலமே இல்லாம, தங்களுக்காக இல்லை இது, தங்களுடைய சகோதரங்களுக்காக செய்ய வேண்டிய ஒரு வேலையை வேண்டாம இருப்பா அவங்க செய்யல. யோசுவா சொற்படி எல்லாம் கேட்டு மெச்சத்துக்கிற அளவுக்கு சொற்படி அந்த அளவுக்கு கீழ்படிஞ்சிருக்காங்க. பாருங்களேன், அவங்க கேரக்டர் இது வெளிப்படுத்துதா. யோசுவா அவங்களை போய் பாராட்டுறார், சுயநலமே இல்லாம மற்ற கோத்திரங்களுடைய நன்மைக்காக தங்களுடைய வசதி தங்களுடைய குடும்பம் எல்லாம் விட்டு கானானை மேற்கொள்ளணும்னு இவங்க செஞ்சிருக்கிறது பெரிய விஷயம். சரி, இது பார்த்தோம்னா இது அவங்க சுதந்திரிச்சு முடிச்சது எப்போ பார்த்தோன்னா, லேண்ட் எல்லாம் வென் பண்ணது 12வது அதிகாரத்திலேயே முடிஞ்சு போச்சு கதை. அதுக்கப்புறம் இத்தனை அதிகாரங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சீட்டு போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி, அப்பத்தான் வின் பண்ணிட்டோமே, எவ்வளவு நாளும் தான் நம்ம வெயிட் பண்றது, எங்களை அடுப்பு பா குடும்ப குட்டிங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு, நாங்க ஊருக்கு போகணும், எவ்வளவு நாள் தான் நாங்க சும்மா இருக்கிறதுன்ற ஒரு பொறுமை இல்லாத தன்மையே இல்லை. எப்படி புரியுதுங்களா, அப்பவே போயிருக்கணும், எல்லாம் வின் பண்ணியாச்சு, போறதுதான் முடிஞ்சாச்சு. அவங்க எல்லாம் கொடுத்து முடிஞ்சு எல்லாம் செஞ்சு முடிச்சு தாங்களா பொறுமையை இழந்து, எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது, எங்களுக்கு குடும்ப கூட்டம் இல்லையா, அது இல்லையா, பாக்குறதுக்கு இல்லையா, நாங்க போனமேன்றது இல்ல. அங்க லீடர் கூப்பிட்டு தங்களை அனுப்புற வரைக்கும் அடி எடுத்து வைக்கல. இதான் அங்க மிலிட்டரியில சொல்லுவாங்க, கமாண்டர் ஆர்டர் பண்ற வரைக்கும் அசைய மாட்டாங்க சோல்ஜர்ஸ். அப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்தா எந்த யோசுவாவும் எந்த ஆர்மியும் வெல்ல முடியும். இதுதான் ரகசியம் யோசுவா வென்றதுக்கு. எனக்கு இதை பார்த்துட்டு இப்படிப்பட்ட மனிதர்கள் கிடைப்பாங்களா, அதான் ஒரு ஆசை. பாஸ்டர் பாலா கிட்ட நான் பேசிட்டு இருக்கும் போது, இந்த 100 சபை அதெல்லாம் நல்லது தான்ப்பா, ஆனா யோசுவா கதை சொல்லிட்டு இருந்தேன் அவருக்கு, சொல்லி இந்த யோசுவால எப்படி பண்ணாரு பாருங்க, யோசுவா அப்படி பண்ணாருன்னு அவர் சொன்னாரு. யோசுவாவோடு இருந்த மனிதர்கள் எப்பேற்பட்ட மனிதர்கள் தெரியுமா அப்படின்னாரு. எனக்கு அப்ப புரியல, நம்ம இது படிக்கல இல்லையா, இன்னும் எப்பேற்பட்ட மனிதர்கள். யோசுவாவுக்கு வெற்றி கிடைச்சதுன்னா அப்பேற்பட்ட மனிதர்கள் இருந்தா தான் முடியும். அந்த மாதிரி நம்மளும் இப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்தா தாங்க நம்ம சாதிக்க முடியும். பாருங்களேன், என்ன உண்மைத்தனம், என்ன சுயநலற்றத்தனம். இப்படி ஆர்வமா செய்யணும்னா அவங்க யோசுவாவுக்கு செஞ்சதுனால இப்படி செய்ய முடியாது, இஸ்ரவேல் தங்கள் சகோதரங்களுக்கு செஞ்சதுனால செய்ய முடியாது. தங்களுக்கு வந்த அழைப்பு தேவனால் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட புனிதமான தேவ அழைப்புன்றத நினைச்சு செஞ்சதுனால தான் இப்படி அவங்களால செய்ய முடியும், இந்த அளவுக்கு தங்களால் கீழ்ப்படிய முடியும் மனசாட்சியோடு. இது கடவுளால் கொடுக்கப்பட்ட புனிதமான கடமை, அது கடைசி வரைக்கும் இருந்து நிறைவேற்றிட்டு முழு திருப்தியோடு தான் நான் செல்லுவேன் இந்த அழைப்புலன்னு இருக்கிற அந்த அழைப்பினுடைய பிரஷர் இருக்கிற மனிதர்கள் ரொம்ப அரிது. வேலை முடிஞ்சிச்சா ஓடலாமா, சுயத்துக்கு என்ன இருக்கு, இதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது, எப்ப எத்தனை பேர் இருக்காங்க, இதனால எனக்கு என்ன ஏற்பட போகுதுன்றதுல தான் காலை எடுத்து வைக்கிறது இல்லைங்களா. தேவ காலில் பார்த்த மாதிரி இந்த கால்வினிஸ்ட் இல்லைங்களா, பிரதான நோக்கம் என்ன, தேவன் மகிமைப்படுவாரா. அந்த மாதிரி மனிதர்கள் இருந்தா நிச்சயமா யோசுவா செஞ்ச மாதிரி பெரிய காரியங்கள் நம்மளாலையும் செய்ய முடியும். அறுப்போ மிகுதி, இந்த மாதிரி ஆட்களோ ரொம்ப குறைவு, அதனாலதான் முடம் பட்டு நம்ம நிக்கிறோம். அதை ஜெபம் பண்ணோம். நம்ம அருமையான மனிதர்கள் சோல்ஜர்ஸுங்க, கமாண்டர் பேச்சு இல்லைன்னா மீற மாட்டாங்க. இது பார்க்கும்போது சரி, இது அருமையான ஒரு மாதிரி, அவங்கள பார்த்து மெச்சித்து யோசுவா அவங்கள ரொம்ப கமெண்ட் பண்றார். தொடர்ந்து படிங்க 3ல இருந்து.
நீங்கள் இதுவரைக்கும் அநேக நாளாக உங்கள் சகோதரரை கைவிடாமல் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையை காத்துக்கொண்டு நடந்தீர்கள்.
எவ்வளவு அருமையான பேச்சு, நீங்கள் என் வார்த்தையின் சொற்படி எல்லாம் நடந்தீர்கள், இதுவரைக்கும் உங்கள் சகோதரர்களை கைவிடாமல் கட்டளையை காத்து கொண்டீர்கள். அப்புறம்
இப்பொழுதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் உங்கள் சகோதரருக்கு சொல்லி இருந்தபடியே அவர்களை இளைப்பார பண்ணினார். ஆகையால் கர்த்தரின் தாசனாகிய மோசே யோர்தானுக்கு அப்புறத்திலே உங்களுக்கு கொடுத்த உங்கள் காணி ஆட்சியான தேசத்தில் இருக்கிற உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி போங்கள்,
திரும்பி போங்கள். இப்பதான் கமாண்டர் ஆர்டர் கொடுக்கிறார். அது வரைக்கும் அவங்க அசையல, அது வரைக்கும் பொறுமை இழந்து போய் கேட்கல, எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது அப்படின்னு. அவங்க கமாண்டர் எப்ப சொல்றாரோ அப்ப போவோம்னு ஒரு கடுமை கடமை உணர்வோடு அந்த மனிதர்கள் அங்க யோசுவாக்கு அடியில கீழ்படிந்து கீழ்படிந்ததை பாக்குறோம். அருமையான மனிதர்கள். அந்த தலைவனும் பார்த்தா அருமையா அந்த மக்களை மெச்சித்துக்கிறார் இல்லைங்களா. இது ரொம்ப முக்கியம். மக்களை பார்த்து நம்ம அப்ரிஷியேட் பண்றது ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் நம்ம சோர்ந்து போய் ஒரு மாதிரி நெகட்டிவா ஆகி போய் எல்லாமே சரியில்லை, எல்லாமே சரியா இல்லை, யாருமே சரியில்லை அப்படின்னு நம்ம சோர்ந்து போயிருது ரொம்ப ஈஸி. அப்படி சோர்ந்து போயிருதுல என்ன இருக்குது இல்லைங்களா. எல்லாருமே எல்லாமே சரியில்லை தான். அப்படி சோர்ந்து இயேசு கூட இருந்த 12 சீஷருங்க எதுவாவது ஒழுங்கா இருந்துச்சா? அது ஒன்னொன்னும் ஒரு ஒரு திசையில இருக்குது. ஒன்னு காட்டி கொடுக்கலாமான்னு காலவாரி விடலாமான்னு பாத்துட்டு இருக்கு. அப்படி ஒண்ணு எப்ப பாரு தலைவன் அவர் ஆக்கலான்னு பார்த்தா அது ஒரு விதத்துல இருக்குது. அப்படி அவர் கஷ்டப்பட்டாரு. ஆனா தலைவர்களா இருக்கும் போது யார் லீடர்ஸா இருக்க முடியும் எல்லாம் பாரு. அது குறை இந்த ஓட்டைங்களை பாத்துக்கிட்டே இருந்தா முடியாது இல்லைங்களா. அங்க ஏதோ ஒரு ஓரத்துல ஆண்டவருடைய கிரியை நடக்கிறத பாக்கலாம். அந்த இடத்துல ஆண்டவருடைய உண்மையான வார்த்தை பிரசங்கிக்கப்படுது. எந்த மனிதர்களும் கேட்காம போய் எந்த மனிதர்களும் திருந்தாம போனாலும் ஆண்டவருடைய உண்மையான வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது தேவன் அங்க மகிமைப்படுறார் இல்லைங்களா. அது அது ஒரு பெரிய அதிசயம். அது அதான் கால்வினிஸ்ட் தான் அதை அப்ரிஷியேட் பண்ண முடியும். இதெல்லாம் மனுஷருங்க இருக்கிறவங்க பார்க்க முடியாது. அப்படி பார்க்கும்போது அது மாத்திரம் இல்ல, உண்மையா சைலண்டா எவ்வளவு ஆண்டவருடைய கிரியைகள் நடக்குது அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது. காலில் கூட நான் சொன்னேன் இல்லையா, 38 வில்லியம் கேரி நம்ம யார் நான் தாங்க முடியும், ஒரு மனுஷன் கன்வெர்ட் ஆகல 38 37 பாஷையில பைபிள டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இது வேலை செஞ்சுக்கிட்டு சுவிசேஷ வேலை செஞ்சுக்கிட்டு உழைப்போ உழைப்பு புள்ள செத்து போச்சு. இந்த இந்தியா இதுக்காக வைஃபுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, குடும்பம் பயங்கரமா போச்சு. ஆனாலும் இருந்து தொடர்ந்து நின்று ஊழியம் செஞ்சு 38 செஞ்சிருக்கிறாரே. ஆண்டவருடைய வேலை அழைப்புன்னு அந்த அழைப்புல இருந்ததுனால இதான் பாக்குறோம். பாசிட்டிவ் காரியங்கள் நல்ல காரியங்க பார்த்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணும் போது என்ன ஆகுது, அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். தாங்க இல்ல யோசுவா வந்துட்டு சரி போங்கப்பா உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு போங்கன்னு அனுப்பாம ஒரு அப்ரிசியேஷனோட அனுப்பும் போது நல்ல காரியங்களை பார்த்து அப்ரிசியேட் பண்ணும் போது அந்த கூட்டத்துக்குள்ள நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய வளர்ச்சி நிறைய எவ்வளவு வல்லமையா முன்னேறுவது அந்த கூட்டம் நல்ல தெரியும் தெரியுங்களா. நெகட்டிவ் சொல்றது எல்லாருனாலையும் முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை நினைக்க வைங்களா புலம்பி தீர்த்துருவாங்க. எல்லாருனாலையும் நெகட்டிவ் சொல்ல முடியும். அங்க இருக்கிற நல்ல காரியங்களை பார்த்து நம்ம பழக கத்துக்கணும். அதை வச்சு ஜனங்களை உற்சாகப்படுத்தி அவங்களை முன்னேற என்கரேஜ் பண்ண கத்துக்கணும். பாசிட்டிவ் எனர்ஜியை நிரப்ப பார்க்கணும் இல்லைங்களா. அதுல தான் விசேஷம் நமக்கு இருக்கு. சரி முதலாவது அதை பார்க்கிறோம் இல்லைங்களா. அவர் அவருடைய அருமையான ஒரு 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 பாராட்டு, அருமையான பாராட்டு. ரெண்டாவதாக இந்த 5 வசனத்திலிருந்து என்ன பார்க்கிறோம், அவர் வந்து ஒரு ஒரு புத்திமதி அவங்களுக்கு சொல்றத பார்க்கிறோம் இல்லைங்களா. புத்திமதி படிங்களா.
ஆனாலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகள் எல்லாம் நடந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவரை பற்றி கொண்டிருந்து அவரை உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் சேவிக்கிறதற்காக கர்த்தரின் தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனையின்படியே நியாய பிரமாணத்தின்படியையும் செய்யும்படி மாத்திரம் வெகு சாவதானமாயிருந்தது.
மிக சாவதானமா, வெரி டெலிஜென்ட், மிகவும் கவனமா இப்படி பாராட்டு சொல்லிட்டு அவர் அவங்களுக்கு ஒரு புத்திமதி சொல்றார் இல்லைங்களா. அதான் பைபிள் பேட்டர்ன். எங்க பாரு நிருபங்களை பாத்தீங்கன்னா முதல்ல பாராட்டுவார் பவுல போஸ்டர், பாராட்டி அதுக்கப்புறம் புத்திமதி சொல்லுவார். இயேசு கிறிஸ்துவ ரெவலேஷன்ல பாத்தீங்கன்னா நான் அறிந்திருக்கிறேன் நான் அறிந்திருக்கிறேன் நீ அதை செஞ்ச இதை செஞ்சேன்னு பாராட்டிட்டு அதுக்கப்புறம் புத்திமதி சொல்றாரு. அதே மாதிரிதான் பவுல் அவங்களை பாராட்டிட்டு அவங்களுக்கு புத்திமதி சொல்றாரு. என்ன பெரிய பாரத்தோடு கவனிச்சு பாருங்களேன். இந்த தேசத்தை தற்காத்து கொண்டு நீங்க தொடர்ந்து இந்த தேசத்தை இருக்கிறதுக்கு நீங்க போய் எப்படி அங்க நல்லா செவரங்களை கட்டணும், எப்படி அங்க போய் நிலத்தை உழவி எப்படி நல்லா வியாபாரம் பண்ணி எப்படி உங்க குடும்பங்கள்லாம் முன்னேறி எப்படி செழிப்பா நீங்க வரணும்ன்றத குறித்தே இன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல. எப்படி உலக பிரகாரமா நீங்க அப்படி வரணும்ன்றதே இல்ல. எதை பத்தி சொல்றாரு, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க எப்படி மேனேஜ் பண்ணணும் அதுதான் சொல்றாரு. ஏன் அதை ஒழுங்கா செஞ்சீங்கன்னா மத்ததெல்லாம் சரியா இருக்கும் இல்லைங்களா. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க எப்படி மேனேஜ் பண்ணணும் அதுதான் சொல்றாரு. 5 காரியங்களை அவங்களுக்கு சொல்றாரு. 5 காரியங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒழுங்கா நீங்க வச்சிருந்தா இந்த பாலம் தேனம் பூமியை தொடர்ந்து நீங்க சுதந்திரத்தை அனுபவிக்க முடியும். 5 காரியங்கள் என்ன, 5 காரியங்கள். முதலாவது என்ன, உன் தேவனாகிய கர்த்தர் யாவே மேல நீங்கள் அன்பு கூர்ந்து, முதல் அன்பு அவர் மேல தான் இருக்கணும், அவரை நீங்க நேசிக்கணும் இல்லைங்களா. அவர் மேல பற்று அன்பு, இந்த உலகத்துல எந்த பாவத்தை விட யெகோவா தேவன் தான் எனக்கு பெரிய இன்பத்தை கொடுக்க முடியும். அவருடைய சமூகத்திலேயே பேரின்பம் இருக்கு, ஜாய் இருக்குது. அவர் தான் எனக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு அவர் மேல அன்போ நேசமோ நீங்க வச்சிருக்கணும். அது இருந்தா தான் மற்றது செய்ய முடியும் இல்லைங்களா. பத்து கற்பனைகளையும் முதல் கற்பனை என்ன, அவர் மேல நேசம் இருக்கணும், அவர் மேல ஆசை இருக்கணும், அவர் மேல ஆசை. அவர் தான் எனக்கு பேரின்பத்தை கொடுக்க முடியும், ஆனந்தத்துக்கு. இந்த உலகத்துல விட பாவத்தை விட, எந்த பெரிய பாவத்தை விட பெரிய இன்பத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் மட்டுமே. அவர் தான் ஆசீர்வாதமான தேவன் என்றதை நம்ம அவர் மேல் நேசம் வச்சிருக்கும் போது அடுத்தது என்ன செய்யணும், அவருடைய வழிகளில் நடந்து தானே வருது. ரெண்டாவது, அவர் மேல் நேசம் வச்சு அவருடைய வழிகளில் நடந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு, பாருங்களேன், அவர் வழிகளில் நடந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு. நாலாவது, அவரை பற்றி கொண்டு. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அவரை ஒட்டி கொண்டு, அவரை கிட்டே நெருங்கி இருந்துகிட்டு ஒட்டி கொண்டு. அப்புறம்
உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் சேவிக்கிறதற்காக,
முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அவரை சேவியுங்கள். பாருங்களேன், இதாங்க ஃபைவ் ஸ்டெப்ஸ் ஆஃப் ப்ராஸ்பரஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஆண்டவர் நமக்கு இவ்வளவு பெரிய நன்மைகள் செய்ததுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய பதில் என்ன தெரியுமா, இந்த அஞ்சு பதில் தான். என்ன, அவரை நேசித்து, அவர் வழிகளில் நடந்து, அவர் கற்பனைகளை கை கொண்டு, அவரை ஒட்டி கொண்டா பற்றி கொண்டு, அவரை முழு இதயத்தோடு முழு ஆன்மாவோடு நம்ம சேவிக்கிறது தான். பாருங்களேன், த ஸ்டெப்ஸ் ஆஃப் அ பிளஸட் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஆசீர்வாதமான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு படிகள் இது தான். அழகா சொல்றாரு, இந்த மாதிரி நடக்கும்போது எவ்வளோ ஒரு பாக்கியமா இருக்க முடியும். இதான் இந்த புத்திமதி அவங்களுக்கு சொல்லி அனுப்புறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக 9-20 வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு வினோதமான ஒரு கதை நடக்குது, வினோதமான கதை. இது வந்து இந்த கதையில பார்த்தோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ஒரு ஒரு பாசிட்டிவான பாடமும் இருக்குது, ஒரு நெகட்டிவ் பாடமும் இருக்குது. இதுல இந்த 2.5 கோத்திரம் போய் ஒரு காரியத்தை செய்யறாங்க. அந்த காரியத்தை செய்யறதுனால இந்த 10 கோத்திரங்கள் அவங்களுக்கு ஒரு அதுக்கு எதிர்த்து ஒரு வராங்க. அதுல ஒரு ஒரு வினோதமான நிகழ்வு, அதுக்கு ஒரு பாசிட்டிவ் சைடும் இருக்கு, நெகட்டிவ் பாடமும் இருக்கு. நம்ம முதல்ல பாசிட்டிவ் சைடை பார்த்து நம்ம கற்றுக்கொள்ள பார்ப்போம். 9-20 வரைக்கும் பார்த்தோம்னா படிங்களா.
அப்பொழுது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்டபடியே தாங்கள் கைவசம் பண்ணிக்கொண்ட தங்கள் காணியாட்சி தேசமான இலேயா தேசத்துக்கு போகும்படிக்கு கானான் தேசத்தில் உள்ள சீலோவில் இருந்த இஸ்ரவேல் புத்திரரை விட்டு திரும்பி போனார்கள். கானான் தேசத்தில் இருக்கிற யோர்தானின் எல்லைகளுக்கு வந்தபோது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாலும் அங்கே யோர்தானின் ஓரத்திலே பார்வைக்கு பெரிதான ஒரு பீடத்தை கட்டினார்கள். ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாலும் கானான் தேசத்துக்கு எதிரே இஸ்ரவேல் புத்திரருக்கு அடுத்த யோர்தானின் எல்லைகளில் ஒரு பீடத்தை கட்டினார்கள் என்று இஸ்ரவேல் புத்திரர் கேள்விப்பட்டார்கள். அவர்கள் அதை கேள்விப்பட்ட போது இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும்படி சீலோவிலே கூடி இலேயா தேசத்தில் இருக்கிற ரூபன் புத்திரரிடத்திற்கும் காத் புத்திரரிடத்திற்கும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரிடத்திற்கும் ஆசாரியனாகிய இளையாசருடைய குமாரனாகிய பிதேகாசையும் அவனோட கூட இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் ஒவ்வொரு பிதாவின் குடும்பத்துக்கு ஒவ்வொரு பிரபுவாக 10 பிரபுக்களையும் அனுப்பினார்கள். இஸ்ரேவேலின் சேனைகளிலே 1000 அவர்களுக்குள்ளே ஒவ்வொருவனும் தன் தன் பிதாவின் குடும்பத்துக்கு தலைவனாயிருந்தான். அவர்கள் கிலேயா தேசத்திலே ரூபன் புத்திரர் காத் புத்திரர் மனாசேயின் பாதி கோத்திரத்தாராகிய இவர்களிடத்திற்கு வந்து, நீங்கள் இந்நாளிலே கர்த்தர் பின்பற்றாதபடிக்கு புரண்டு இந்நாளிலே கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணும்படியாக உங்களுக்கு ஒரு பீடத்தை கட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாக பண்ணின இந்த துரோகம் என்ன?
சரி, இதுல பார்த்தோம்னா இவங்க ரெண்டரை கோத்திரம் இங்க இருந்து நல்ல பாராட்டை வாங்கிக்கிட்டு யோசுவா கிட்ட அருமையான பாராட்டை வாங்கிட்டு சந்தோஷமா போறாங்க. போய் அவங்க யோர்தானை கடந்து போகணும். கடந்து போகும்போது கடந்து போறதுக்கு முன்னாடி சும்மா போயிருக்கலாம், என்ன பண்றாங்க அவங்க, அங்க ஒரு பெரிய பலிபீடத்தை கட்டுறாங்க. பார்வைக்கு மிகவும் பெரிதான பலிபீடம் அதை கட்டின அதை பார்த்துட்டு அந்த நியூஸையும் உங்களுக்கு வந்து சேருது. இந்த பத்து கோத்திரத்துக்கு இங்க இருக்கிறது அவங்க இந்த மாதிரி பலிபீடம் கட்டியிருக்காங்களே எனக்கு வந்து சேர்ந்த பிறகு இவங்க என்ன செய்யறாங்க, என்ன போட்டிருக்கு, எல்லோரும் சீலோவில கூடி எல்லாம் போருக்கெல்லாம் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவங்கள போய் போருக்கு போய் அவங்கள அழிச்சே அழிக்கணும் அப்படின்னு போருக்கு தயாராயிட்டாங்க, போருக்கு ரெடி ஆயிட்டாங்க. போருக்கு ரெடியா நிற்கும் போது ஏதோ ஒன்று நடக்குது. ஏதோ ஒன்று நடந்ததுனால சரி அதுக்கு முன்பதாக சில அம்பாசிடர்ஸ் அனுப்பி அவங்கள விசாரிப்போம்னு சில பேர் அனுப்புறாங்க. அதுல தான் ஃபினயாஸ், அந்த பத்து கோத்திரங்கள்ல இருக்கிற ஒரு பிரின்ஸ், ஒரு ஒரு பிரின்ஸை கூப்பிட்டு ஒரு பத்து பேர் பதினோரு பேர் போறாங்க. போய் கேட்கறாங்க, ஏன்பா இப்படி ஒரு துரோகத்தை போய் பண்ணீங்க அப்படின்னு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் அங்க பண்றாங்க. ஏன் இப்படின்னா, உபாகமத்தில் ஆண்டவர் தெளிவாக பலிபீடம் கட்ட வேண்டியது இஸ்ரவேல்ல ஒரே இடத்துல தான் கட்டணும்னு செச்சிருந்தார். உபாகமும் 12:5-13 படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க தெளிவாக ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரு, பலிபீடம் ஒரே இடத்துல தான் நியமிச்ச இடத்துல தான் இருக்கணும். இப்ப எங்க இருக்குது, எங்க இருக்குது இப்ப பலிபீடம், சீலோல இருக்கு இல்லைங்களா. அதுக்கப்புறம் கொஞ்ச காலங்களுக்கு அப்புறம் எருசலேமுக்கு போயிடும். ஒரே இடத்துல தான் இருக்கணும், அங்கத்தான் பலி செலுத்தணும், வேற இடங்களை செலுத்தக்கூடாது. ஏன் இது ஆண்டவர் ஏற்படுத்தி இருந்தாரு, ஏன்னா சொல்ல போனா ஒரே பலிபீடம் அந்த இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும், அது மாத்திரம் ஒத்துமையா இருக்கணும் இல்லைங்களா. புதிய ஏற்பாடுல ஒரே சபை, ஒரே விசுவாசம், ஒரே மக்கள், ஒரே நியாயஸ்தானம் வர மாதிரி, அதே மாதிரி பழைய ஏற்பாடுலயும் அவங்கவுங்க அவங்கவுங்க அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பலிபீடத்தை கத்திக்கிட்டாங்கன்னா, எங்க எங்க ஆண்டவர் என் கனவுல வந்தார், இங்க ஒரு பலிபீடம், அங்க எனக்கு பேசினாருன்னு அங்க ஒரு பலிபீடம், அங்க எங்க கட்டிக்கிட்டாங்கன்னா கானான் தேசத்துக்கும் இஸ்ரவேலுக்கும் வித்தியாசமே இல்லாம போயிடும் இல்லைங்களா. அந்த ஆராதனையின் சுத்தத்தை காக்கணும், இஸ்ரவேலுடைய ஒத்துமையை காக்கணும், அந்த ஆராதனை யெகோவாக்கு மட்டுமே இருக்கணும், மற்ற தேவர்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அது ஒரே பலிபீடமா அவர் வச்சிருந்தார். அதுதான் அவர் கொடுத்த லா. அந்த லாவை இங்கும் என்ன நினைச்சாங்க, இந்த பத்து கோத்திரம் அதை உடைக்கிறபடி மனுஷர்களுக்கு ஏற்றபடி ஒரு பலிபீடத்தை அவங்க கட்டிக்கிட்டாங்களே அப்படின்ற கோபத்துல போருக்கு கிளம்பிட்டாங்க. போருக்கு கிளம்பி ஒரு சில பேரை போய் அனுப்பி பேச அனுப்புறாங்க. இது ஒரு விதத்துல பார்த்தோம்னா பாசிட்டிவா சொன்ன மாதிரி தேவனுடைய ஆராதனை, தேவனுடைய மகிமையை குறித்த பட்சிக்கிற வைராக்கியம் இருக்கிறதுனால தான் இப்படி செய்யறாங்க. சரி ஏதோ கட்டிட்டு போறாங்க, கட்டிட்டு போட்டோம்னு இருந்திருக்கலாம், வரப்போற காலத்துல அப்படித்தான் இருந்துருவாங்க, எங்கெங்க கட்டுறாங்களோன்னு. அப்படி இல்ல, ஒரு பட்சிக்கிற வைராக்கியம் அவங்களுக்கு இருக்கு. என்ன பாக்குறோம், இந்த மாதிரி என்ன அவர் போய் கேக்குறாரு, ஃபினியாஸ் போய் சொல்றாரு, ஏன்பா படிங்களா அவரு சொல்ற வசனங்கள்,
நீங்கள் இந்நாளிலே கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு புரண்டு இந்நாளிலே கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணும்படியாக உங்களுக்கு ஒரு பீடத்தை கட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாக பண்ணின இந்த துரோகம் என்ன
என்ன படிங்க,
பேரின் அக்கிரமம் நமக்கு போதாதா, கர்த்தருடைய சபையிலே வாதை உண்டாயிருந்ததே, இந்நாள் வரைக்கும் நாம் அதிலிருந்து நீங்கி சுத்தமாகவில்லையே, நீங்கள் இந்நாளிலே கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு புரளுவீர்களோ, இன்று கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுவீர்களோ, அவர் நாளைக்கு இஸ்ரவேல் சபையினத்தின் மேலும் கடும் கோபம் கொள்வாரே, உங்கள் காணி ஆட்சியான தேசம் தீட்டா இருந்ததனால் கர்த்தருடைய வாசஸ்தலம் தங்குகிற கர்த்தருடைய காணி ஆட்சியான அக்கறையில் உள்ள தேசத்திற்கு வந்து எங்கள் நடுவே காணியாட்சி பெற்றுக் கொள்ளலாமே, நீங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்தை எல்லாம் உங்களுக்கு வேறொரு பீடத்தை கட்டுகிறதினாலே கர்த்தருக்கும் எங்களுக்கும் விரோதமான இரண்டகம் பண்ணாதிருங்கள். சேராவின் குமாரனாகிய ஆகான் சாபத்தீடான பொருளை குறித்து துரோகம் பண்ணினதினாலே இஸ்ரேல் சபையின் மேலெல்லாம்
எல்லாம் ஞாபகப்படுத்துறாங்க. இப்படி ஒரு துரோகம் பண்றீங்களே, இப்படி ஒரு பலிபீடத்தை கட்டுறீங்களே, என்ன இப்படி போய் ஆண்டவருக்கு புரண்டு போயிட்டீங்களே, இப்படி அந்த பி ஆர் பால் பி ஆர்னு என்ன ஆகுமோ 25வது அதிகாரம் படிச்சா நீங்க தெரியும். ஆண்டவருக்கு விரோதமா அவங்க மத்த புறஜாதி பெண்களோடு உறவு வைத்து கொண்டதுனால பயங்கரமான வாதம் வந்துச்சு. அதை ஞாபகப்படுத்துறாங்க. அது வந்து கொஞ்ச பேர் தான் அதை செஞ்சாங்க, ஆனா முழு சபைக்கும் வாதம் வந்து இன்னைக்கு கூட அந்த வாதையில எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்களே. அது உங்களுக்கு வரலையா? ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு மேல வர்றதுக்கு உங்களுக்கு அறிவு வரலையா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆல்ரெடி அந்த வாதையில நம்ம அனுபவிக்கிறோமே, இன்னும் அந்த பாவம் வேணுமா? ஹாக்கான் செஞ்ச பாவம், அந்த பாவத்தினால அவன் மட்டுமா செத்தான், அவன் குடும்பமே அழிஞ்சு போச்சு இல்லையா? அதுவும் அவங்களுக்கு மறந்து போயிட்டீங்களா? தேவனுக்கு விரோதமா நீங்க மட்டும் செஞ்சா, நீங்க போய் அந்த மாதிரி தவறு செஞ்சீங்கன்னா முழு சபை மேலேயும் அவர் கோவப்படுவாரு, நாங்க ஒன்னும் செய்யலன்னுவாரு அப்படின்னு சொல்லி அவங்கள போய் கேக்குறாங்க. பாருங்களேன், அவங்களுடைய பக்தி வைராக்கியத்தை இது காண்பிக்குது. பாவத்தின் மேல பாவத்தை அனுமதிக்க கூடாதே, பாவம் வரக்கூடாதே அப்படின்ற மாதிரி அவங்க செய்யற வைராக்கியம், உண்மை இல்லாத தனத்தை பொறுத்து கொள்ள முடியாதது, கொஞ்சம் புளித்தமா மத்ததெல்லாம் கெடுத்துருமே அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோடு அவங்க செய்யறது இதை பாக்குறோம் இல்லைங்களா. கடவுளுடைய ஆராதனை கொச்சப்படுத்தாம சுத்தமா நடக்கணும், அவர் சொன்ன மாதிரி நடக்கணும், அவர் சித்தத்தின்படி நடக்கணும், அதுக்கு எந்த நிலைமைக்கும் போறதுக்கு ரெடியா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி. இது ஒரு நல்ல பாடம் நம்மளுக்கும், நம்ம கத்துக்க வேண்டியதுதான். ஆண்டவருடைய ஆராதனையை நம்ம சுத்தமா நடத்த பார்க்கணும் இல்லைங்களா, அவர் வார்த்தையின்படி நடத்த பார்க்கணும். அதுக்காக பக்தி வைராக்கியம் உடையவர்களாக அவங்க இருந்து செய்யறதுல நமக்கு நல்ல பாடம் இருக்கு. சரி, அடுத்ததாக இப்படி அவங்க விவரிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுடைய வைராக்கியத்தை பார்க்கறோம், எந்த அளவுக்கு அவங்க வைராக்கியம் கொண்டு செய்யறாங்கன்றத. அதனால இன்னொரு இந்த பக்கம் பார்த்தோம்னா 21-23 வரைக்கும் இந்த மனிதர்கள் இப்படிப்பட்ட பலிபீட கட்டினதுக்கு காரணம் வந்து ஒரு பாசிட்டிவா பார்த்தோம்னா ஒரு பக்தியான ஒரு கவலையினால, இவங்க தவறான எண்ணத்துல கட்டல, ஒரு நல்ல எண்ணத்துல பக்தியான கவலையில கட்டியிருக்காங்க. என்ன இவங்களுடைய கவலை படிங்களா 21.
அப்பொழுது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் இஸ்ரவேலின் ஆயிரவரின் தலைவருக்கு பிரதியுத்தரமாக தேவாதி தேவனாகிய கர்த்தர், தேவாதி தேவனாகிய கர்த்தரே அதை அறிந்திருக்கிறார், இஸ்ரவேலரும் அறிந்து கொள்வார்கள், அது இரண்டகத்தினாலாவது கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமான துரோகத்தினாலாவது செய்யப்பட்டதானால் இந்நாளில் அவர் எங்களை காப்பாற்றாமல் இருக்க கடவர். ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் எங்களுக்கு அந்த பீடத்தை கட்டினதே அல்லாமல் கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு விலகுவதற்காவது அதன் மேல் சர்வாங்க தகன பலியாகிலும் போஜன பலியாகிலும் சமாதான பலிகளையாகிலும் செலுத்துகிறதற்காவது அதை செய்ததுண்டானால் கர்த்தர் அதை விசாரிப்பாராக.
இதுல பாத்தீங்கன்னா இவங்க சொல்ற காரணம் தொடர்ந்து படிச்சோம்னா நமக்கு நேரம் ஆயிரும். தொடர்ந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன அருமையான காரணத்தை சொல்றாங்க, அவங்க வந்து தங்களுடைய நோக்கத்தை அங்க விளக்குறாங்க. இந்த பலிபீடத்தை நாங்க கட்டினது வந்து யெகோவாவுக்கு விரோதமாக, அவர் வார்த்தைக்கு விரோதமாக நாங்க செய்யல, அது யெகோவாவுக்கு தெரியும். அப்படி ஒருவேளை செஞ்சிருந்தோமானால் அவர் எங்களை காப்பாத்தாம போகட்டும், அவர் எங்களை காப்பாத்தாம போகட்டும். நாங்க இதை செஞ்சதுக்கு காரணம் எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகள் மேல இருந்த எதிர்கால பயம், எதிர்கால பயம். என்ன இவங்க வந்து கடக்கலான்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு கல்லு, ஒரு மெமோரியெல்லாம் அங்க இருந்துச்சு. எந்த கல்லு? இஸ்ரவேல் ஜனங்க கானான் தேசம் நுழையும் போது ஆண்டவர் ஒரு கல்லை வைக்க சொன்னார், கல்லு 12 கல்லுங்களை வைக்க சொன்னார், ஞாபகம் இருக்கா? எங்க வாழ்க்கையில கேட்டதே இல்லாத மாதிரி தெரியுதே அப்படின்னு எல்லாம் பாக்குறீங்க. உங்களுக்கு தானே நான் சொல்லி கொடுத்தவர், எந்த சபையிலையும் போல 12 கல்லுங்களை வைக்க சொன்னார் இல்லைங்களா, 4வது அதிகாரத்துல இல்லைங்களா, கில்கா, கரெக்ட். கில்காலில் 12 கல்லை வைக்கும் போது அந்த கல்லை இவங்க பார்க்கும் போது இவங்களுக்கு என்ன, இஸ்ரவேல் ஜனங்க உள்ள வந்ததுக்கு ஒரு அடையாளம் இருக்கு, இப்போ நாங்களும் இஸ்ரேல் ஜனங்களோடு தான் வெளியில, ஆனா யோர்தானுக்கு அக்கறையில இருக்கிறோம். இப்ப யோர்தான் அக்கறை தாண்டி நாங்க போனோம், போய் நாங்க எதிர்காலத்துல ஒருவேளை எங்க பிள்ளைகள் இங்க வரும்போது இந்த இஸ்ரேல் ஜனங்க பார்த்து, 10 கோத்திரங்கள் பார்த்து, நீங்க அந்த கரையில இருக்கிறீங்க பாகிஸ்தான் பார்டர் மாதிரி நினைச்சிட்டு நீங்க அந்த ஆளுங்க, நீங்க உங்களுக்கும் யெகோவாக்கும் சம்பந்தம் இல்ல, நீங்க அக்கறை உள்ள ஜனங்க, உங்களுக்கு யெகோவால எந்த பங்கும் இல்லன்னு உங்க மக்கள் நாளைக்கு எங்களுக்கு சொல்லிடக்கூடாது. ஏன்னா ஜெனரேஷன் ஜெனரேஷனா என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது. நம்ம யோர்தானுக்குள்ள வந்ததுக்கு ஒரு அடையாளம் இருக்கு, இதுல இருந்து நாங்க வெளியே கடந்து போய் நாங்களும் இஸ்ரவேல் ஜனங்கத்தான்னு நிரூபிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு அத்தாட்சி என்ன இருக்கு அந்த எண்ணத்துல தான் நாங்க இந்த பலிபீடத்தை கட்டி இருக்கிறோம். நாளைக்கு ஒருவேளை உங்க பிள்ளைங்க உங்களுக்கு யெகோவால ஒரு பங்கம் இல்லை, நீங்க இஸ்ரேல் ஜனங்களே இல்ல, இது பாகிஸ்தான் பார்டர், நீங்க பாகிஸ்தான் நாங்க இந்தியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? அப்ப எங்க மக்கள் இந்த பலிபீடத்தை காட்ட முடியும். பாருங்க, நாங்க அப்பவே எங்க மூதாதையர்கள் கட்டியிருக்காங்க, நாங்களும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சேர்ந்தவர்கள் தான் அப்படின்றத நிரூபிக்கிறது கட்டியிருக்கார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க விளக்கம் கொடுக்கறாங்க. பாருங்க, நல்ல காரியம்தான். அவங்க பாருங்களேன் எந்த அளவுக்கு தங்கள் எதிர்கால மக்கள் தேவனுடைய வழிகளில் நடக்கணும்ன்ற ஆசை, ஆர்வம், பாரம் அந்த மக்களுக்கு இருந்திருக்கு. இதுல அதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கிறதுக்கு, எந்த அது அப்படியே நடக்கணும்ன்றதுக்கு இந்த காலத்திலேயே அவங்க பிளான் பண்ணி கட்டுறத நம்ம அழகா பார்க்கறோம் இல்லைங்களா. நம்ம அப்படி இருக்கிறோமா நம்மள கேட்டுக்கணும். இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த பாடம் நம்ம கத்துக் கொடுக்குது. நம்முடைய பிள்ளைகள் சரி, நம்ம வரப்போற கிராண்ட் சில்ட்ரன் சரி, இன்னும் பிறக்காத பிள்ளைகள் சரி, அவங்க எல்லோருமே யெகோவா வழியில வரணும், அவருடைய பாதையில தான் நடக்கணும்ன்ற நமக்கு என்ன முயற்சிகள் நம்ம எடுக்கிறோம் தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா. நமக்கு இருக்கக்கூடியது என்ன? நம்ம ஒரு பலிபீடத்தை வீட்டில் கட்ட முடியாது. எல்லாம் பண்ணிட்டு நம்ம செய்ய வேண்டியது நம்முடைய பிள்ளைகளுக்கு தொடர்ந்து தொடர்ந்து ஆண்டவரை பத்தி தொடர்ந்து சொல்ற மாதிரி இல்லைங்களா, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தொடர்ந்து அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லிக் கொடுத்து அவங்க ரத்தத்துல ஏத்துற மாதிரி சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இல்லைங்களா. அது செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. நேரம் எடுத்து செய்யணும், அதை எப்போதும் செய்யணும். நம்ம அவங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியாது, ஆனா நம்ம டீச்சிங்கை கொடுக்க முடியும் இல்லைங்களா. அந்த நாலேஜை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதை தான் ஹோலி ஸ்பிரிட் யூஸ் பண்ணி ஒரு காலத்தில் ரட்சிப்பை அவங்களுக்கு கொடுக்கறது. ஆனா நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்ம கடமை, அதை நம்ம செய்யணும். பெற்றோர்களான நம்மளுடைய கடமை. அது மாத்திரம் இல்ல, அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்களோடு ஜெபிக்கணும். நம்ம கிராண்ட் சில்ட்ரன் வரப்போற சில்ட்ரன் அவங்களுக்கு எல்லாம் நினைச்சு நம்ம ஜெபிக்கணும். நம்ம வாழ்ற இந்த உலகத்துல நம்ம ஆயுசுல அவங்களுக்காக எல்லாம் நம்ம செஞ்சுட்டு போனோம், ஜெபிச்சுட்டு போனோம், செஞ்சுட்டு போனோன்ற ஒரு இது கடமை நமக்கு இருக்கு. அதான் பாருங்களேன், இவங்க ஏன் வரி பண்ணோம், அவங்க பிள்ளைங்க அவங்க கிட்ட இருக்கிறாங்க, இன்னும் வரப்போற ஜெனரேஷன்ஸ் எல்லாம் யெகோவா பாதையில நடக்கணும்னு அந்த காலத்திலே அந்த மக்களுக்கு யெகோவா வழியில தங்களுடைய சந்ததிகள் நடக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கு. அது ஒரு பெரிய பாடம் நமக்கு இல்லைங்களா. நம்ம வந்து நம்ம பிள்ளைங்க நல்லா ஸ்கூல்ல படிக்கணும், நல்லா வேலை, நல்லா கல்யாணம் ஆகணும் அப்படின்னு உலக பிரகாரமாவே அக்கறையா இருந்தோம்னா அது சரியில்லை விசுவாசிகளா. அதெல்லாம் சொல்லி கொடுத்து இந்த உலகத்துல நல்ல வாழ்க்கையை வாழணும்னுட்டு நித்திய ஜீவன் கிடைக்கிற சாதனங்களை அவங்களுக்கு நம்ம பயன்படுத்தாம போனோம்னா ரொம்ப தவறு. அதை நம்ம செய்கிறவர்களா இருக்கணும். அதுதான் நமக்கு இந்த பாடம் கத்துக் கொடுக்குது. சரி, இத கேள்வி பாருங்களேன், இவங்க அருமையா சொல்லும் போது நமக்கே மனசு ஆறுதலா இருக்கு அதை கேட்கறதுக்கு இல்லைங்களா. ஓ, இதுக்கு தானா கட்டினீங்கன்னு அவங்க என்ன பதில் கொடுக்கறாங்க பாருங்க. 30-34
ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசே புத்திரரும் சொல்லுகிற வார்த்தைகளை ஆசாரேன் ஆகிய பினைகாசும் அவனோட இருந்த சபையின் பிரபுக்களும் இஸ்ரவேலுடைய ஆயிரவரின் தலைவரும் கேட்டபோது அது அவர்கள் பார்வைக்கு நன்றாயிருந்தது.
நன்றாயிருந்தது மாத்திரம் இல்ல, பினையாஸ் தொடர்ந்து படிச்சீங்கன்னா அவங்கள மெச்சித்து அவங்கள தேவனை புகழ்றாரு, அவங்களையும் பாராட்டுறாரு. இது ஒரு பெரிய அடையாளம். நம்மளுக்குள்ள பிரச்சனை இல்லாம, தொந்தரவு இல்லாம, போர் இல்லாம போனது தேவனுடைய பிரசன்னம் நமக்கு மத்தியில் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய அடையாளம் இல்லைங்களா. உங்களுக்கு தேவன் அந்த நோக்கத்துல நீங்க செஞ்சதுனால இது பெரிய அதுன்னு எல்லாரும் சந்தோஷமாக ஜட்மெண்ட் வராம அப்படி முடிஞ்சிச்சின்னு ஒரு பெரிய சந்தோஷமா அந்த இது முடியுது. இது ஒரு பாசிட்டிவ் சைட் இல்லைங்களா. பாசிட்டிவா அவங்களுக்கு இருந்த பக்தி வைராக்கியத்தை பாக்குறோம், இந்த மக்களுக்கும் இருக்கக்கூடிய எதிர்கால கவலையை பாக்குறோம். இது ஒரு பாசிட்டிவ் பாடத்தை நான் படிச்சுக்கிறோம். இன்னொன்னு வேகமா இங்க இருக்கிற நெகட்டிவ் பாடத்தை நம்ம ஒன்னு படிச்சுக்கணும்னு நான் பாக்குறேன். என்ன நெகட்டிவ் பாடம்? ஒரு முக்கியமான ஒரு காரியம், ஒரு எவ்வளோ ஒரு சிறிதான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தமிழ்ல ஏதாவது வார்த்தை இருக்கா? தவறா புரிஞ்சுக்கிறது இல்லைங்களா. தவறா புரிஞ்சுக்கிறது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளோ பெரிய போருக்கு போய் போற அளவுக்கு போய் முடிஞ்சிருக்குன்றது இதுல பாக்குறோம் பாருங்களேன். ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், ஆனா எந்த அளவுக்கு போற அளவுக்கு இது போற அளவுக்கு அது போயிருக்குன்றத நம்ம இதுல பார்த்து படிச்சுக்கணும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தவறா புரிஞ்சுக்கிறது வந்து ஒரு பெரிய கொடுமையான அகோரமான ஒரு காரியம். அந்த தவறா புரிஞ்சுக்கிட்டு மத்தவங்கள நம்ம தவறா புரிஞ்சுக்கிறது வந்து எத்தனையோ குடும்பங்களை அழிச்சிருக்கு, எத்தனையோ சபைகளை அழிச்சிருக்கு, எத்தனையோ ஊழியங்களே அழிச்சிருக்கு. கசப்புகளை ஏற்படுத்தி, ஒருவர் மேல ஒருவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்தி, புரிஞ்சுக்கொள்ளாத மனநிலைமை ஏற்படுத்தி, அது சொல்லப்போனா நம்ம மக்களுடைய வாழ்க்கையை மாத்திருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அது நம்ம புரிஞ்சுக்கணும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப பெரிய ஆபத்தான ஒரு காரியம். ஆனா இந்த அதிகாரம் வந்து அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை எப்படி அவாய்ட் பண்ணணும்னு அழகான கொள்கைகளை இந்த அதிகாரம் நம்ம கத்துக் கொடுக்குது. நெகட்டிவா பார்க்கும்போது அழகான கொள்கைகள் எப்படி பார்க்கலாம் பாருங்களேன். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆரம்பிக்கிறது எவ்வளவு ஈஸி பாருங்க. எவ்வளவு ஈஸியா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆரம்பிக்கிறது மாத்திரம், அதை கரெக்ட் பண்றது ஈஸி தான். முதலாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதனால ஆரம்பிக்குது, 11வது வசனத்துல பாருங்களேன் என்ன போட்டிருக்கு. இவங்க போய் பலிபீடம் கட்டினாங்க, ஆனா இவங்க என்ன ஆச்சு, முதலாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆரம்பிக்கிறது எதனால.
ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாலும் கானான் தேசத்துக்கு எதிரே இஸ்ரவேல் புத்திரருக்கு அடுத்த யோர்தானின் எல்லைகளில் ஒரு பீடத்தை கட்டினார்கள் என்று இஸ்ரவேல் புத்திரர் கேள்விப்பட்டார்.
இங்கிலீஷ்ல பார்த்தா ரொம்ப வேடிக்கையா அதுல போட்டிருக்கு. இவங்க அப்படி செய்யறாங்க, கட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு ஒரு நியூஸ் இவங்க காதுல வருது அப்படின்ற மாதிரி, வதந்தி மாதிரி ஒரு வார்த்தை, ரூமர் இங்கிலீஷ்ல தெரியுங்களா, ரூமர், ஒரு ரூமர், ஒரு அந்த காசிப் பண்ணுவாங்க அவங்கவுங்க பக்கத்து பக்கத்துல பேசிக்கிட்டு வர காசிப் மாதிரி உங்க காது. எப்படி உங்களுக்கு வந்து தெரியும் அவங்க அப்படி பண்றாங்கன்னு, ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட பேசி காசிப்பா இவங்க காதுல வந்து விழுவுது. முதலாவது பாத்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு முதல் காரணம் ரூமர் தாங்க, ரூமர் தான். ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு பாருங்க, அவங்க பலிபீடத்தை கட்டியிருக்காங்க, ஏன் கட்டினாங்க எது கட்டினாங்கன்றதெல்லாம் ஒன்றும் விசாரிக்காம ஒரு அது மாத்திரம் அங்கே என்ன போட்டிருக்கோம், அவங்க பெரிய பலிபீடத்தை கட்டியிருக்கிறாங்க. இப்படிதான் இப்போ நியூஸ் வந்திருக்கும், பெரிய நம்மளை விட பெரிய பலிபீடத்தை கட்டிட்டாங்க, நம்மளுடைய பலிபீடத்துக்கு போட்டி அவங்க கட்டியிருக்கிறாங்க, அவங்க ஒரு விட்டா ஒரு ஆலய கூட கட்டிடுவாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர். அதனால தாங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. என்ன ஏது எதுக்கு செஞ்சாங்கன்றத விசாரிக்காம நம்ம ஒரு ஒரு ரூமரை போய் அது பெருசா எடுத்துக்கிறது, ரூமரை போய் பெருசா எடுத்துக்கிறது பாருங்க, அது ஒரு பெரிய காரணம். ரூமர் தான் முதல் காரணம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு. ரெண்டாவதாக அந்த பக்கம் பாருங்களேன், அவங்க ஏன் போய் கட்டினாங்க, நோக்கம் நல்ல நோக்கம், ஆனா பயன்படுத்தின முறை தவறான முறை. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ரைட் மோட்டிவ்ஸ் ராங் மெத்தட்ஸ். சரியான நோக்கம் தான், ஆனா பயன் அந்த நோக்கத்தை வெளிப்படுத்துற முறை ரொம்ப தவறான முறை. ஏன் அங்க கல்லுங்களை பாத்தீங்க, அந்த கல்லுங்களை வைக்க சொன்னது யாரு, கில்கால்ல கல்லுங்களை வைக்க சொன்னது யாரு, ஆண்டவரே சொன்னாரு, நிக்க வச்சு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும்னு சொன்னாரு. ஆண்டவர் சொன்னதை அது செஞ்சாங்க அவங்க. ஆண்டவர் சொல்லல, ஆண்டவர் செய்யல, ஆண்டவர் கட்டளைக்கு சேர்க்கிறதோ குறைவு படுத்துறதோ பண்ணோம்னா நமக்கு ஆபத்து தான் வரும். அந்த ஆபத்து தான் இவங்களுக்கு வந்துச்சு. இவங்களா போய் ஏன் அங்க ஒரு பலிபீடத்தை கல்லுங்களை வச்சிருக்கலாம், ஏன் போய் பலிபீடத்தை கட்டணும், நல்ல நோக்கம் தான், ஆனா செஞ்ச முறை பாருங்க எவ்வளவு தவறு. வேற ஏதாவது ஒரு வச்சிருக்கலாம், ஒரு பலிபீடம் மாதிரி அதுவும் பெருசா கட்டணும், ஏன் பார்வைக்கு பெரிதானது கட்டுறது எதுக்கு தெரியுமா, மனுஷங்களை ரொம்ப கவர் பண்ணணும்னு, ரொம்ப அட்ராக்ட் பண்ணணும்னு, அந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணும்படிக்கு சூப்பர் இதான இது கட்டி நல்ல நோக்கம் தான், ஆனா முறை தவறான முறையை அவங்க பயன்படுத்துறதுனால. ரெண்டாவது, முதலாவது ரூமர்ஸ்னால காசிப்னால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ரெண்டாவது இந்த மாதிரி நல்ல நோக்கங்களை தவறான முறைகளை பயன்படுத்துறதுனால தான் அங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது. அதுதான் இங்க பாக்குறோம் இல்லைங்களா, தவறா வந்துடுறது. இத அது மூணாவதாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு பாருங்களேன் காரணம், இத கேட்ட இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க, உடனே
இஸ்ரவேலின் புத்திர சபையர் எல்லாரும் அவர்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணும்படி சீலோவிலே கூடி
யுத்தம் பண்ணாங்க நினைச்சாங்கன்னு இல்ல, என்ன உடனே கற்றா வேட்டிய எடரா வீச்சருவால அப்படின்னுட்டு எல்லாம் துணிய போட்டுக்கிட்டு டோப்பிய போட்டுக்கிட்டு கத்தி எடுத்துக்கிட்டு எல்லாம் வந்துட்டாங்க. அங்க வந்து நிக்கிறாங்க, விட்டா போதும் போர்க்குதிரைகளோடு போய் அவங்களெல்லாம் சின்ன பின்ன ஆக்கணும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூணாவது வர்றதுக்கு காரணம் வந்து எந்த காரியத்தையும் கேட்ட உடனே திங்க் பண்ணாம விசாரிக்காம ஒரு எமோஷனலா ரியாக்ட் பண்றதுனால தான். எங்களுக்கு பாருங்க உடனே எமோஷனல் ரியாக்ஷன், இப்படி நடந்து போச்சே அப்படின்ற மாதிரி ஒரு எமோஷனல் ரியாக்ஷன் வந்தது மூணாவது காரணம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன் நம்ம எமோஷனலா ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், நம்ம திங்க் பண்ண மாட்டோம், யோசிக்க மாட்டோம், ஏன் இப்படி நடந்துச்சு எது நடந்துச்சு அனலைஸே பண்ண முடியாது, அந்த எமோஷனல் நம்ம மைண்ட் அப்படியே கிளவுட் ஆக்கிரும். அப்படிதான் இவங்க எமோஷனலா உடனே போர் செய்யணும், உடனே போகணும்னு அந்த எமோஷனல் ரியாக்ஷன். ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதே ஒரு எமோஷனல் ரியாக்ஷன்னால, ஏன் ஒரு சந்தேக பார்வையோடு, ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி இது போச்சு, ஏன் அப்படி பண்ணுச்சுன்னு. இந்த 10 கோத்திரங்கள் வந்து அந்த 2 கோத்திரங்கள் மேல பெரிய சந்தேகம் இல்லைங்களா. நம்ம சகோதரங்க தானே, 7 ஒன்னா போர் செஞ்சோம் இல்லையா, 7 ஒன்னா கூட இருந்து போர் செஞ்சவங்க தானே, ஏன் இப்படி செஞ்சாங்க, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்க முடியுமா, என்னத்துக்குன்னு பாக்கலாம். இல்ல, எடுத்தோம் பிடிச்சோம் அடிச்சோம் வெட்டினோம்னு ரெடியா நிக்கிறாங்க பாருங்களேன். ஒரு ஏன் அப்படி ஆகுதுன்னா அதாங்க எமோஷனல் ரியாக்ஷன். ஒரு எப்ப பாரு, ஒரு ஒரு சந்தேக மனப்பான்மையோடு பார்க்கும்போது அது ரொம்ப தொந்தரவா போயிடும். எமோஷனல் இன்டர்பிரிட்டேஷன் வாங்க இங்கிலீஷ்ல, தமிழ்ல எதை எடுத்தாலும் நம்ம யோசிச்சு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்காம உணர்ச்சிகரமா விளக்கம் கொடுக்கிறது எப்பவும் அது சரியா இருக்காது. எமோஷனல் இன்டர்பிரிட்டேஷன் என்ன பண்ணும், தவறான ஒரு போர்வை அதுக்கு போட்டிருந்தனால. எப்ப பார் அந்த எமோஷனல் இன்டர்பிரிட்டேஷனே கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அது நம்மள யார பார்த்து சந்தேகமாவே பார்க்கணும்னு தோணும், யாரை பார்த்து நமக்கு ஏதாவது கெடுதலா செய்யறாங்கன்னு தோணும், எமோஷனலா நமக்கு ஒரு ஃபீலிங் வந்துடும். அது எமோஷனல் இன்டர்பிரிட்டேஷன் ரொம்ப தவறு பாருங்க. அந்த மாதிரி எமோஷனல் ரியாக்ட் பண்ணி என்ன நினைச்சிட்டாங்க, இவங்க துரோகம் பண்ணி இவங்க அங்க ஒரு பலிபீடம் கட்டி பலிய கொடுக்க போறாங்க, இவங்க நமக்கு விரோதமா செய்ய போறாங்க, நமக்கு இது பண்ண, அப்படியெல்லாம் என்ன இல்ல, அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. ஏன் அவங்க எமோஷனா ரியாக்ட் பண்ணதுனாலதான் அப்படி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு துணிஞ்சிட்டாங்க, போற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்க பாருங்களேன். ஏன் அதாங்க எமோஷனலா செஞ்சிருது, ஒரு தவறான இம்ப்ரெஷன், அது ரொம்ப கொடுமை, ரொம்ப கொடுமை. அப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு ஃபால்ஸ் இம்ப்ரெஷன் நம்ம கிரியேட் ஆயிரும். ஒரு தவறான இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிருச்சுன்னா நம்ம பாக்குற விதமே தவறா இருக்கும். ஒரு 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 சுற்றுச்சூழ்நிலை, ஒரு நம்ப முடியாத ஒரு சுற்றுச்சூழ்நிலை ஏற்படுத்திக்குவோம். ஒரு தர்க்கம் நிறைந்த, அதிருப்தி நிறைந்த, ஒரு ஒரு டிபேட், வாதம் நிறைந்த ஒரு சுற்றுச்சூழ்நிலை நம்ம ஏற்படுத்திக்குவோம். ஆனா தேவனுடைய ஜனங்க அப்படி வாழணும்னு ஆண்டவருடைய சித்தமே இல்லை தெரியுமா, அதான் சோகம். இதுல இதுக்கு பிரதான காரணம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் யார் தெரியுமா, சாத்தான் தான். சாத்தானுக்கு தேவ ஜனங்களை அவங்க காண்டி ஒன்னா இருந்தாங்கன்னா இயேசு சொன்னாரு, இந்த உலகம் அவங்கள அசைக்க முடியாது, நரகத்தின் ஒளிமுக வாசல்கள் அவங்கள அசைக்க முடியாது, எல்லாத்தையும் தகர்த்துக்கிட்டு அவங்க போயிருவாங்க. ஆனா அவங்களுக்கு மத்தியில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க விதைச்சிட்டானா, ஒருத்தர் ஒருத்தரை பிரிச்சு, ஒருத்தர் ஒருத்தர் மேல கசப்பு, ஒருத்தர் ஒருத்தர் மேல வெறுப்பு வளர்ந்துட்டனா எங்க அவங்க ஒன்னா சேர்ந்து ஜபிக்க முடியும், அந்த சபைக்கு எங்க பவர் இருக்க முடியும், இருக்கவே முடியாது, ஒன்னா ஒன்னா இருதயங்களை சேரவே முடியாது. ஆனா ஆண்டவருடைய சித்தம் நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்து ஒரு ஹார்மோனியஸ் லவ்ல வாழணும், ஒருத்தர் ஒருத்தர் மேல நேசிச்சு, ஒருத்தர் ஒருத்தர் மேல விட்டு கொடுத்து அன்பு செஞ்சு, ஒரு ஹார்மோனியஸா ஒருத்தர் எங்களை விட அவங்க பெரியவங்க, உயர்ந்தவங்க அப்படின்னு, எங்களை விட அவங்க ரொம்ப முக்கியமானவங்க நினைச்சு, எல்லோருக்கும் ஒரு நேசத்தோடு மன்னிக்கிற குணமோடு பொறுமையோடு அதான் நம்ம வாழணும்னு ஆண்டவருடைய சித்தம் இல்லைங்களா. ஏன் போலியா, ஒருவன் தன் சகோதரனை பகைத்தால் கொலைபாதகனா இருக்கிறான். இயேசு கிறிஸ்து தன் உயிரை நமக்காக கொடுத்தது போல் நம்மளும் ஒருவர் ஒருவருக்காக தன் உயிரை கொடுக்கறதுக்கு நம்மள அழைச்சிருக்கிறாருங்க. யோசிக்க முடியுமா, ஒருத்தர் ஒருத்தருக்கு என்ன, உயிரை கொடுக்கறதுக்கு. அதுதான் நம்ம காட்ட வேண்டிய நன்றி, அன்பு. அப்படி ஒரு அன்புல ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட வாழும்போது தான் அந்த சபை வல்லமையா செயல்பட முடியும். சாத்தா அங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுட்டா போயிருச்சு இல்லைங்களா. அவங்க ஜபம் பலிக்காது, எந்த காணிக்கை கொடுக்கும் போது என்ன சொல்றாரு, உன் காணிக்கை எனக்கு தேவையில்லை, போய் அங்க போய் சரி பண்ணிட்டு வா. அப்படி இல்லாம அது சரியே ஆகுறது இல்ல, மனசுல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே இருந்துகிட்டே இருந்து காணிக்கை கொடுத்துக்கிட்டே இரு, அது எந்த காணிக்கையும் யூஸ் இல்லை, அந்த ஆராதனையும் யூஸ் இல்ல, அந்த சபையும் வளராது. அதான் பாக்குறோம் பாருங்களேன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ஆபத்தானது. 4 மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்களேன், இந்த மாதிரி இதை அலோ பண்ணோம்னா, இந்த மாதிரி ஒரு தவறான இம்ப்ரெஷன், எமோஷனல் பட்டு இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிட்டோம்னா, அடுத்ததாக நம்ம எடுக்கிறதெல்லாம் முட்டாள்தனமான முடிவா தான் இருக்கும். அவங்க எடுத்த முடிவு பாருங்க, முட்டாள்தனமான முடிவு. இப்படி எமோஷனல் ஆயிட்டு என்ன பண்ணாங்க, போருக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு முட்டாள்தனம், போருக்கெல்லாம் ரெடி ஆகி நின்றுகிட்டு இருக்கிறாங்க, எல்லோரும் போருக்கு போகலாம், இது ஒரு பெரிய ஒரு முட்டாள்தனம். இதான் பாக்குறோம், சாத்தான் தான் இது இதுக்கு பின்னாடி இருக்கிறது. இது ரொம்ப சபையினுடைய பவரை கெடுக்கிறதுக்கு, சபையுடைய இதை கெடுக்கிறதுக்கு அந்த மாதிரி எமோஷனல் ரியாக்ட் பண்றதும், நம்ம சிந்திச்சு செயல்படுறதும் ரொம்ப அவசியம். ஒரு வசனம் படிப்போம், நீதிமொழிகள் 25:28. ஃபால்ஸ் இம்ப்ரெஷன், தவறான இம்ப்ரெஷன், இந்த மாதிரி உணர்ச்சி கசமான இம்ப்ரெஷன் வந்து தவறான முடிவுகளுக்கு கொண்டு போவோம்ன்றது எவ்வளவு நல்லா இந்த வசனங்களை பார்க்கலாம்.
தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிருந்த பாழான பட்டணம் போல இருக்கிறான்,
தொடர்ந்து படிங்க. அவ்வளவுதானா அந்த வசனம்? ஓகே, இத தங்களுடைய உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணி கோபத்தை கண்ட்ரோல் பண்ணாத நம்ம இருக்கும்போது அந்த காலத்துல பெரிய ஆபத்துன்னா ஆபத்து ஒரு மதில் இல்லாத ஒரு பட்டணம். ஏன், யாராவது வீடு பூந்து அந்த ஊர்ல ஏதாவது திருடிட்டு போலாம், பிள்ளைகளை கொள்ளை அடிச்சுட்டு போலாம், வீட்டுல ஏதாவது செஞ்சுட்டு போலாம், எல்லாம் எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு சாத்தானுக்கு ஓப்பன் ஹவுஸா இருக்கிறது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண, நம்ம உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணாம இருக்கிறது அது பெரிய ஆபத்தா போயிடும். பாருங்க, ஒரு பெரிய தேசம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல கோபத்துல எமோஷனலா கண்ட்ரோல் இல்லாம தங்க சகோதரங்க சொந்த சகோதரங்களுக்கு போருக்கு நிக்குது. இதான் பாக்குறோம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு கொண்டு போயிருச்சுன்றத பாக்குறோம் சரிங்களா. சரி, எங்கதான் பிரச்சனை, எங்கதான் யாருக்கிட்டதான் ப்ராப்ளம்? இதுல பார்த்தோம்னா ரெண்டு பேர் கிட்டயும் பிரச்சனை தான் பாக்கிறோம். எங்க முதலாவது இந்த பக்கம் ரெண்டரை கோத்திரத்துக்கிட்ட என்ன பாக்குறோம், சரியான நோக்கம் தான் அவங்களுக்கு, ஆனா அவங்க செஞ்ச முறை ரொம்ப தவறானது, ரொம்ப தவறானது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும்படிக்கு அந்த நோக்கத்துல அவங்க செஞ்சுட்டாங்க ஒரு பக்கம். இந்த ஒரு பக்கம் என்ன பாக்குறோம், ரூமர்ஸ் வச்சுக்கிட்டு தவறான ரூமர்ஸ கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு தவறான முட்டாள்தனமான முடிவு எடுக்கிறாங்க இல்லீங்களா. இதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிற பிரச்சனையே அதான் பாக்குறோம். சரி, அதை எப்படி சரி பண்றது? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராதபடிக்கு நம்ம அப்படித்தான் வாழணும்னு ஆண்டவருடைய சித்தம். யாருக்கிட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம நம்ம வாழ்றத விட இன்பமான வாழ்க்கை வர கிடையாது. அதான் ஹார்மோனியஸ் லைஃப், சமாதான லைஃப். அது இப்படி வாழ்றது, இப்படி எல்லாம் தங்கள் மக்களுக்கு முன்பதாக நடக்கும்னு ஆண்டவர் அறிந்து அதுக்கு மருந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கே உபாகமத்திலேயே கொடுத்துட்டார். பாருங்களா, ஒரு அருமையான வசனம் உபாகமம் 13:12. நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம எப்படி வாழ்றது?
உனக்கு குடியிருக்கும்படி கொடுக்கும் பட்டணங்கள் ஒன்றில் பேலியாலின் மக்களாகிய துஷ்ட மனிதர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் அறியாத வேறு தேவர்களை சேவிக்க போவோம் வாருங்கள் என்று தங்கள் பட்டணத்தின் குடிகளை ஏவினார்கள் என்கிற செய்தியை கேள்விப்படும் போது நீ நன்றாய் விசாரித்து
பாருங்களேன். நீ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ராங் நியூஸ் ரூமர ஏதாவது ஒன்னு கேள்விப்படும் போது என்ன செய்யணும், உடனே போருக்கு நிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லல. என்ன சொல்றாரு, நன்றாய் விசாரித்து
கேட்டு ஆராய்ந்து அப்படிப்பட்ட காரியம் உன் நடுவே நடந்தது மெய்யும் நிச்சயமும் என்று காண்பாயானா,
மெய் அப்படிப்பட்ட காரியம் மெய்யும் நிச்சயமா அப்படின்னு பாத்தீனா. பாருங்களேன், ரொம்ப சிம்பிள். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவாய்ட் பண்ற ரொம்ப இந்த சிம்பிள் கம்யூனிகேஷன் பண்ணாத இந்த ப்ராசஸ ஃபாலோ பண்ணாதனால எத்தனை சபைகள் சீர்கட்டு போச்சு தெரியுமா, எத்தனை கிறிஸ்தவர்கள் சீர்கட்டு போனாங்க தெரியுமா. சிம்பிள் கம்யூனிகேஷன் ப்ராசஸ், நீ ஏதாவது கேள்விப்பட்ட நான் உடனே ரியாக்ட் பண்ணாம நன்றாய் விசாரித்து என்ன போட்டிருக்க அடுத்தது, கேட்டு டயலாக் பண்ணி பேசி ஆராய்ந்து அதை ஊர்ஜிதப்படுத்தி இது உண்மைதான் அப்படின்னு ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம், இல்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் பண்ணலாம். இதை செய்யறதுக்கு முன்பதாக நீ செய்யக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லி இருக்கிறார் இல்லீங்களா. இங்க எல்லாம் போருக்கு நிக்கிறாங்க, இங்கெல்லாம் போருக்கு நிக்கும் போது அவங்க காப்பாத்தினது எது தெரியுமா, ஒருவேளை பிணையாசோ இல்ல யோசுவாவோ எல்லாம் நில்லுங்க திடீர்னு ஆத்திரப்பட்டு நம்ம வந்துட்டோம், வார்த்தை தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்ற நம்ம யோசிக்கலையே. என்ன சொல்லுது இங்க பாருங்க, 13 உபாகமும் இதுல 12 வசனம் இது சொல்லுதுங்களே அப்படின்னு. ஓ ஸ்டாப், எல்லாம் குதிரை எல்லாம் நிறுத்துங்க, எல்லாம் கத்தியெல்லாம் கீழே போடுங்க, எல்லாம் போய் பிணையாசு எல்லாரையும் போய் பேசிட்டு வர அனுப்புங்க, அது கீழ்படிவோம் அப்படின்னு அது செய்ய. ஒருவேளை வந்து தாக்கி இருந்தாங்கன்னா அதெல்லாம் பேசாம எவ்வளவு பிரச்சனையா இருந்திருக்கும், அது செய்வோம் அப்படின்னு போய் கேக்குறாங்க, பேசுறாங்க, நன்றாய் விசாரிக்கிறாங்க, இது உண்மையான்னு பாக்குறாங்க. பார்த்த உடனே எவ்வளவு அழகா முடியுது பாருங்களேன். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி தாங்க, மத்தவங்களுடைய நோக்கங்களை நம்ம தவறா எட போடாம, முறைகள் தவறா இருக்கலாம், அந்த சிம்பிள் ப்ராசஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். இவங்களும் கடவுளுக்கு தெரியும் நாங்க எந்த நோக்கத்துல செஞ்சோம்னு ஆரம்பிக்கிறாங்க, ஆனா கடவுளுக்கு நம்ம நோக்கங்கள் தெரியுது, ஆனா நம்ம மனுஷருங்க நம்ம முறைகளை தான் பாக்குறது இல்லீங்களா. அந்த முறைகள் தப்பான அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துடாதபடிக்கு நம்ம வாழ்வதற்கு நம்ம முயலாம், அதான் நமக்கு இருக்கிறது இல்லீங்களா. தப்பான அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துடக்கூடாதே அப்படின்னு வாழணும். அது செஞ்ச உடனே 30 வசனம் படிங்களா, அதே அதிகாரத்துல யோசுவால 22
ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசே புத்திரரும் சொல்லுகிற வார்த்தைகளை ஆசாரன் ஆகிய பினெகாசும் அவனோட இருந்த சபையின் பிரபுக்களும் இஸ்ரவேலுடைய ஆயிரவரின் தலைவரும் கேட்டபோது அது அவர்கள் பார்வைக்கு நன்றாயிருந்தது.
அப்புறம்
அப்பொழுது ஆசாரியனான இளையாசரின் குமாரனாகிய பினெகாஸ் ரூபன் புத்திரரையும் மனாசே புத்திரரையும் நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் அப்படி கொத்த லோகத்தை செய்யாதிருக்கிறதினாலே கர்த்தர் நம்முடைய நடுவே இருக்கிறார் என்பதை இன்று அறிந்திருக்கிறோம்.
பாருங்களேன், படிச்சீங்கன்னா இந்த மாதிரி அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளவு கிளியரா தெளிவடைஞ்சு, அதனால உறவு கட்டப்படுறதும் தேவ ஜனங்க வளர்றதும் சபை வளர்றதும் தான் அழகா நம்ம இங்க பாக்கிறோம். அது மாத்திரம் அந்த ஃபினியாஸ் என்ன கூட சொல்றாருன்னா, ஐயோ எதுதான் தப்பு, எங்களுக்கு தான் தப்பு, உங்களை தப்பா நாங்க புரிஞ்சுக்கிட்டோம், உங்க முறைய பார்த்து உங்க தப்பா அவருடைய ஒரு தப்பா அவர் அட்மிட் பண்றாரு, அதான் பாக்குறோம், உங்க முறைய நாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், ஆகவே நாம் எல்லோரும் ஒன்னா இருந்து ஆண்டவரை சேவிப்போம். கடைசி வசனங்கள் படிங்க, ரெண்டு வசனங்கள்.
அந்த செய்தி இஸ்ரவேல் புத்திரரின் பார்வைக்கு நன்றாயிருந்தது, ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் கூடியிருக்கிற தேசத்தை அழைத்துவிட அவர்கள் மேல் யுத்தத்திற்கு புறப்படுவோம் என்கிற பேச்சை விட்டு இஸ்ரவேல் புத்திரர் தேவனை ஸ்தோத்தரித்தார்கள். கர்த்தரே தேவன் என்பதற்கு அந்த பீடம் நமக்குள்ளே சாட்சியாயிருக்கும் என்று சொல்லி ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும்
அருமையா ஒரு சமாதானமா அழகா முடியறது அந்த கதையை பாக்குறோம் இல்லைங்களா. அவங்க போர் செய்வதை விட்டு பேசுறத விட்டுட்டு என்ன பண்ணாங்களா, தேவனை ஸ்தோத்தரித்தார்கள். அதான் முடியணும், தேவனுடைய போர்ல ஆரம்பிச்சு கடைசியில போய் துதியில முடியுது பாருங்களேன், அதான் முடியணும். அதுலதான் நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கு, அங்கத்தான் சபை வளர முடியும், ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற முடியும். நம்ம ஜெபம் பண்ணுவோம்.